மகிமையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றே எவரும் தந்தையிடம் வருவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
பிரிவு 8 இறை வார்த்தைகள் 11 தொடங்கி 13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பது ஏன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவரே நம் அடையாளமாக இருக்கட்டும். புனிதையாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் உயர்த்தப்பட்ட அன்னை தெரசாவை பற்றி நம் எல்லோருக்குமே அதிகமாக தெரியும். அன்னை தெரசா ஒரு முறை தொடர் வண்டியிலே பயணம் மேற்கொண்ட பொழுது அவருக்கு முன்பாக அமர்ந்திருந்த இரண்டு பேர் அன்னை தெரசாவை பார்த்து, இந்த பெண்மணி சேரி பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள், மத மாற்றத்திற்காக வந்திருக்கிறாள், ஏதோ இந்த சாதாரண உடை அணிந்து எளியவரை போல ஏழ்மையாக இருப்பது போன்று நடித்து கொண்டிருக்கிறார், இவரை கண்டு இந்த உலகமே இவர் செய்வதை பார்த்து மயங்கி நிற்கிறது, என்ன ஒரு செயல் இது, இந்த பெண்மணி எதற்கு வந்தார் என்றே இவர்களுக்கு தெரியவில்லை என்று கேலியாக கிண்டலாக பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது அன்னை தெரசா எதுவுமே அங்கே அவர்களிடத்தில் பேசவில்லை. ஆண்டவரை நோக்கி இவ்வாறாக ஜெபித்தாராம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விற்கான அடையாளத்தை கொடுத்தவர் நீ. உன்னை நம்பி, உன்னுடைய துணையை நம்பி நான் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறேன். எனவே தவறாக பேசுகின்ற இந்த சகோதரர்களை மன்னித்துக்கொள் என்று சொன்னாராம். அன்னை தெரசாவினுடைய வாழ்வினுடைய இறுதி நாட்களிலே அவர் எந்த அளவு ஆண்டவரை மிகவும் நேசித்தார் என்பதை அவர் உடனிருந்த அருள் சகோதரிகள் எல்லாம் உணர்ந்து கொண்டார்கள். அவர்களுடைய இறுதி பயண திருப்பலியிலே ஏறக்குறைய 23 நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் எல்லாம் வந்து அன்னையிடத்திலே அவருடைய இறப்பின் பால் எழுந்த அந்த நிலையை கண்டு ஆதங்கப்பட்டார்கள். இனிமேல் இப்படி ஒரு சேவை மனப்பான்மை மிக்க அன்னையை உலகம் காணப்போவதில்லையே என்று அவர்கள் உள்ளார அழுக ஆரம்பித்தார்கள். அவருடைய வாழ்க்கையே வித்தியாசமானது. அப்போது அந்த இறப்பின் செய்தியின் பொழுது கொல்கத்தா நகர பேராயர் ஹென்றி டிசோசா இவ்வாறாக சொன்னாராம். அன்னை தெரசாவின் இறப்பு இந்த அகில உலக திரு அவைக்கே மிகப்பெரிய இழப்பு. அன்னை தெரசா அன்பின் அடையாளம், சேவையின் அடையாளம், கடவுளை நம்பி வாழ்வதன் அடையாளம் என்று சொன்னாராம். அன்னை தெரசாவே ஒரு முறை தன்னை இப்படியாக அடையாளப்படுத்துகிறார். பை பிளட் ஐ அம் எ பை சிட்டிசன் அண்ட் இந்தியன், By faith, I am a Catholic nun. As to my calling, I belong to the world. As to my heart, I belong entirely to the heart of Jesus. என்று சொன்னாராம். என்னுடைய வாழ்க்கை ஆரம்பித்த இடத்தை ஒரு அடையாளமாகவும், பணி செய்த இடத்தை ஒரு அடையாளமாகவும், பண்பட்ட அழைத்தல் வாழ்வை ஒரு அடையாளமாக கண்ட அன்னை தெரசா, இதயத்தில் எழுந்த இயேசுதான் என் வாழ்வின் அடையாளமே என்று அங்கே பறைசாற்றுகிறார். இறையேசுவில் இனியவர்களை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்வின் அடையாளமாக இன்றைய இறைவாக்கு வழிபாட்டின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே காயின் ஆபேலினுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க கேட்டோம். காயின் எத்தகைய மனநிலையோடு இருக்கிறார், ஆபேல் எத்தகைய மனநிலையோடு அங்கே இருக்கிறார் என்பதை பற்றி நாம் மிக தெளிவாக இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம். மனித வாழ்க்கை என்பது அடையாளங்களை தேடி அலைகின்ற ஒன்றாக இருக்கிறது. இன்றைய உலகிலே பல்வேறு விதமான நோய்கள் இருக்கின்றன. புற்றுநோய், இதய நோய், சர்க்கரை நோய், நாம் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற கொரோனா தொற்று நோய், இத்தகைய பலவிதமான நோய்கள் எல்லாம் உடல் சார்ந்த மனம் சார்ந்த நோய்களாக இருந்த போதும் கூட உளவியலாளர்கள் இன்று ஒரு மிகப்பெரிய நோயை நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதன் பெயர்தான் ஐடென்டிட்டி கிரைஸ் என்று சொல்லுகிறார்கள். தன்னை அடையாளப்படுத்துகிற நோய் என்பது இன்றைய உலகில் அதிகமாக மாறிவிட்டது. பணத்தின் அடிப்படையிலும், பதவியின் அடிப்படையிலும், சட்டத்திட்டங்களின் அடிப்படையிலும், தான் வைத்திருக்கின்ற பொருட்களின் அடிப்படையிலும், திறமையின் அடிப்படையிலும் எல்லோருமே தங்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இவர்கள்தான் என்ற அடையாளத்தில் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். அந்த வாழ்க்கையில் நிறைவு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து அத்தகையோரை பார்த்துதான், இந்த தலைமுறையினர் தங்களுடைய அடையாளத்தால் வாழ்வதால் நான் அடையாளம் கொடுக்க மாட்டேன் என்கிற முடிவுக்கே அங்கே வருகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, பரிசேயரும் சதுசேயரும் மறைநூல் அறிஞர்களும் இப்படிப்பட்ட அடையாளத்தோடு தான் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் சட்டத்திற்கான அதிபதிகள், எங்களிடத்தில் தான் அதிகாரம் இருக்கிறது, நாங்கள் தான் வரி வசூலிக்கின்றவர்கள், நாங்கள் தான் மக்களை அடக்கி ஆளக்கூடியவர்கள் என்று அந்த அடையாளங்களை அடிப்படையாக கொண்டு வாழ்வை மேற்கொண்டிருந்தனர். எனவேதான் வானக தந்தைதான் என்னை அனுப்பினார், அவரால் தான் நான் வாழ்கிறேன் என்ற வாழ்வின் அடையாளத்தை இயேசு அங்கே காண்பித்ததால் தான் அவர்கள் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க அவர்களிடத்திலே வாதாட தொடங்குகின்றனர். அவர்கள் இயேசுவிடத்திலே இவ்வாறாக நான்கு படிநிலைகளிலே கேள்வி கேட்கிறார்கள். முதலாவதாக கேள்வி கேட்கும் நோக்கோடு வருகிறார்கள். இரண்டாவதாக இயேசுவை சிக்கலில் மாட்டிவிட வேண்டும் என்று வருகிறார்கள். மூன்றாவதாக இயேசுவிடத்திலே குற்றம் கண்டுபிடிக்க வருகிறார்கள். இறுதியாக இயேசுவை பற்றி தவறான புரிதலை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வருகிறார்கள். இதையெல்லாம் கண்ட இயேசு, நான் வாழ்வின் அடையாளம் என்பதை அவர்களுக்கு புதுமைகள் வழியாகவும், அருள் செயல்கள் வழியாகவும், அருள் அடையாளங்கள் வழியாகவும் என்பித்து காட்டியும் கூட அவர்கள் ஆண்டவர்தான் எங்களின் அடையாளம் என்பதை ஏற்றுக்கொள்ளாத மக்களாக அங்கே இருக்கிறார்கள். இன்றைய முதல் வாசகமானது நம்முடைய யதார்த்த நிலைமையை மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறது. காயின் ஆபேல் இருவருமே ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்த வருகிறார்கள். இருவரும் காணிக்கை செலுத்துகிற பொழுது ஆபேலின் காணிக்கையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். காயின் சினமுடுகிறான், கோபம் அடைகிறான், எரிச்சல் அடைகிறான். இந்த கடவுள் ஏன் இப்படி செய்துவிட்டார் என்று அவனுக்குள்ளே 1008 போராட்டங்கள். இங்கேதான் கடவுள் ஒன்றை நமக்கு சுட்டி காட்ட விளைகிறார். என்னவென்றால், நாம் எதன் அடையாளமாக இருக்கிறோம் என்பதை. ஆபேல் ஆண்டவருக்கு உகந்ததாக, ஆண்டவருக்கு பிரியமானதாக, ஆண்டவர் எதை விரும்புவார் என்று அவனுக்குள்ளே இருந்த அந்த நம்பிக்கை வாழ்வின் அடித்தளமாக ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீரே என் அடையாளம் என்று சொல்லி அங்கே வருகிறார். ஆனால் காயினோ எப்படி வருகிறார் என்றால் சினத்தின் அடையாளமாகவும், ஆண்டவரின் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு விதமான மனநிலையிலே பழி வாங்குகின்ற அடையாளமாகவும், தீமை செய்கிற அடையாளமாகவும், நாடோடியாக அலைந்து திரிதலின் அடையாளமாக, பொறுப்பற்ற தன்மையுள்ள அடையாளமாக அங்கே காயின் சுட்டி காட்டப்படுகிறார். எனவேதான் ஆண்டவரிடத்திலே அவர் கேட்கிறார், ஆண்டவரே நீர் இப்படி என்னை செய்துவிட்டால் நான் எப்படி வாழ முடியும்? ஏனென்றால் ஆபேலை கொன்றதனுடைய இரத்த பழி, அந்த இரத்தத்தினுடைய குரல் விண்ணை முட்டி ஆண்டவரிடத்திலே முறையிட்டது என்று பார்க்கிறோம். ஆக நேர்மையோடும் உண்மையோடும் வாழ்ந்த அந்த ஆபேலுடைய அடையாளம் மிக்க குரல் எங்கே செல்லுகிறது? ஆண்டவரே என் அடையாளம் என்று நம்பிய ஆபேலினுடைய இரத்தத்தின் குரல் கடவுளிடத்திலே கேட்கிறது, ஆண்டவரே என்று. அங்கிருந்துதான் ஆண்டவர் காயினை நோக்கி இப்படியாக உன் சகோதரன் எங்கே என்ற கேள்வியை கேட்க முனைகிறார். என் சகோதரனுக்கு நான் என்ன காவலாளியா என்று காயின் கேட்பதனுடைய அடிப்படையை பொறுப்பற்ற தன்மை என்று பார்க்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இந்த பொறுப்பற்ற தன்மை ஆண்டவரை கண்டுகொள்வதில் நமக்கு இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இன்று சுட்டி காட்ட விளைகிற உன்னதமான செய்தியாக இருக்கிறது. ஆண்டவர்தான் என்னுடைய அடையாளம், அவருடைய வழிதான் என்னுடைய வழி, ஆண்டவர் சுட்டிக்காட்ட விரும்புகின்ற எல்லா விதமான நற்செயல்கள் தான் என்னுடைய வாழ்வினுடைய மையமாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ள முடியாத பொறுப்பற்ற மனிதர்களாக பல நேரங்களில் நீங்களும் நானும் இருப்பதால் தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, நாம் ஒவ்வொருவரும் எதை பற்றி ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம்? நம்மை அடையாளப்படுத்துவதில், நம்முடைய திறமைகளை அடையாளப்படுத்துவதில், நான் யார் என்பதை அடையாளப்படுத்துவதில் ஆர்வம் கொள்ளுகிறோம், ஆவல் கொள்கிறோம், அதிலே ஆனந்தமும் அடைகிறோம். ஆனால் விவிலியத்திலே பாருங்களே, திருமுழுக்கு யோவான், யோவான் அச்செய்தி 1:29 இறைவார்த்தையிலே, இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்க வந்தவர் என்று சொல்லி, நான் வழியை தயார்படுத்த வந்தவன், வழியை கொடுக்க வந்தவர் இவர் என்று அங்கே திருமுழுக்கு யோவான் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இயேசுவே என் அடையாளம் என்று அங்கே அவர் அறிக்கையிட்டு சொல்லுகிறார். இரண்டாவதாக பேதுருவின் வாழ்வில் பார்க்கிறோம். மக்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள் என்ற கேள்வியை இயேசு கேட்ட பொழுது பலரும் பலவாறு சொல்கிறார்கள். ஆனால் பேதுருவை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ என்ன சொல்லுகிறாய் என்று. அதற்கு பேதுரு இவ்வாறாக பதில் சொல்லுகிறார். மத்தேயுவின் செய்தி 16:16-17 இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம், நீ மெசியா, வாழும் கடவுளின் மகன் என்று சொல்லுகிறார். இறை மகனின் அடையாளமாக என் கண்களுக்கு நீர் தெரிகிறீர் என்று பேதுரு அங்கே மனதார ஏற்றுக்கொண்ட இயேசுவை அறிக்கையிடுகிறார். அவரே என் வாழ்வின் அடையாளம் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். பிரியமானவர்களை, இதன் அடையாளம்தான் இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டிலே 1 Kings 17:7-16 உள்ள இறைவார்த்தைகளிலே பார்க்கிறோம், எலியா இறைவாக்கினர் சாரிபாத்தில் இருக்கிற ஒரு கைம்பெண்ணிடத்திலே வருகிறார். அம்மா, எனக்கு ஏதாவது உணவு உண்ண கொடுவே என்று கேட்கிறார். நானும் என்னுடைய மகனும் இருக்கிறோம், எங்களுக்கே ஒன்றுமில்லாத சூழல் இருக்கிறது, சிறிதளவு மாவும் களையத்தில் எண்ணெயும் தான் இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், ஒரு சிறிய அப்பம் எனக்கு சுட்டு கொடு, அப்பொழுது நீ கடவுளின் பராமரிப்பை கண்டுணர்வாய் என்று சொன்ன பொழுது அங்கே எலியா இறைவாக்கினர் ஆண்டவர் சார்பாக அந்த பெண்ணுக்கு இவ்வாறாக ஆசி வழங்குகிறார். இறையேசுவில் பிரியமானவர்களை, அங்கே அந்த பெண்மணிக்கு மாவும் தீரவில்லை, களையத்தில் எண்ணெயும் குறையவில்லை. அப்படி என்றால் அது பராமரிப்பின் அடையாளமாக அங்கே ஆண்டவரால் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவதாக தானியேல் 6:1 இருக்கின்ற இறைவார்த்தைகளிலே தானியேலுடைய வாழ்வை அங்கே பார்க்கிறோம். சிங்கத்தின் குகையிலே சிங்கங்களுக்கு நடுவிலே அங்கே தானியேல் முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார். வேண்டுதலின் விளைவாக கடவுள் அங்கே சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் என்று சொன்னால் அது ஜெபத்தினால் வந்த வாழ்வின் அடையாளம். எனவே நீங்களும் நானும் இன்றைய நாளிலே இந்த உலகம் கொடுக்கிற பல்வேறு விதமான அடையாளங்களை எல்லாம் நிறுத்திவிட்டு, இந்த உலகம் கொடுக்க விரும்புகிற எல்லா விதமான அடையாள மொழிகளை எல்லாம் ஆங்காங்கே விட்டுவிட்டு, ஆண்டவரே என் அடையாளம் என்று யார் ஒருவர் வர விரும்புகின்றீரோ அவர்களுக்கு தான் அருளும் ஆசீரும் கிடைக்கும் என்று இன்றைய இறைவாக்கு வழிபாடு நமக்கு எண்பித்து காட்டுகிறது. அப்படி என்றால் எப்படி ஆண்டவர்தான் என்னுடைய வாழ்வின் அடையாளம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும்? வெறும் மூன்றே மூன்று வழிகள் தான். முதலாவதாக, கடவுளை மட்டும் எதிர்நோக்கி இருக்கிற பண்பு. இதைத்தான் புனித பவுல் திமேத்துக்கு எழுதிய தன்னுடைய முதல் திருமுகத்திலே 6:17 இறைவார்த்தையிலே சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நிறைவாக அளிக்கும் கடவுளை மட்டுமே எதிர்நோக்கி இருக்க வேண்டும். நாம் நம்முடைய அடையாளங்களை வெளி உலகிலே தேடுவதை நிறுத்திவிட்டு ஆண்டவரை எதிர்நோக்கி இருக்கின்ற பொழுது அவர்தான் வாழ்வின் அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, இதய கதவுகளை திறந்து வைக்கும் பண்பு. நாம் பல நேரங்களிலே நம்முடைய கதவுகளை, இதய கதவுகளை பல்வேறு விதமான அடையாளங்களை பெற்றுக்கொள்வதற்காக திறந்து வைக்கிறோம். ஆனால் இறை மகன் ஏசு கிறிஸ்துவை இந்த இதயத்திலே ஏற்றுக்கொள்வதற்கு முன்வராத அடைக்கப்பட்ட கதவுகளாக நாம் அங்கே இருந்து விடுகிறோம். எனவேதான் இதய கதவுகளை திறந்து வைக்கிற பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் இயேசுவே என் வாழ்வின் அடையாளம் என்று உணர்ந்து கொள்கிறார்கள். இதைத்தான் புனித பவுல் கொரிந்தியர்களுடைய 2 13 இறைவார்த்திலே சொல்லுகிறார், எங்களை போலவே உங்கள் இதய கதவுகளை திறந்து வையுங்கள் என்று. மூன்றாவதாக, இறுதியாக, ஆண்டவரிடம் அணுகி செல்லும் பண்பு. யார் ஒருவர் இந்த வெளி உலக அடையாளங்களை எல்லாம் தேடி அலைந்து திரிந்து அதிலே ஆனந்தம் காண விளைகிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆண்டவரை அணுகிச் செல்வதில்லை. மாறாக இந்த உலக போக்கிலான காரியங்களையும் இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவான தேடல் உள்ள பொருட்களையுமாக அங்கே அணுகிச் செல்வதால் ஆண்டவர் அவர்களிடத்திலிருந்து அகன்று போய்விடுகிறார். எனவே அவர்கள் ஆண்டவரை அடையாளம் உள்ள ஒரு உன்னதமான சிந்தனையாக பார்ப்பதில்லை. இதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4:8 இறைவார்த்தையிலே இவ்வாறாக சொல்லுகிறார், கடவுளை அணுகி செல்லுங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விற்கு எது அடையாளம்? நம்முடைய வாழ்வுக்கு ஆண்டவரே அடையாளம். ஆண்டவர் நம் வாழ்வின் அடையாளமாக இருந்தால் அவர்தான் நம்மை வழிநடத்துவார், அவர்தான் நமக்கு வாழ்வு கொடுப்பார், அவர்தான் நம்மை கரம்பிடித்து வழிநடத்துவார், நல் வழியை காட்டுவார், எங்கு செல்ல வேண்டும், எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் போக வேண்டும், யாரிடத்தில் பழக வேண்டும், எதை கற்றுக்கொள்ள வேண்டும், எதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுப்பவர் கடவுள். ஆனால் ஒன்றே ஒன்றை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய அடையாளங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஆண்டவரே நம் அடையாளம் என்று நம்மையே முழுவதுமாக கையளிக்க வேண்டும். அப்போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர் இதுதான். யோவான் செய்தி 14:6 வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. ஆமீன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இந்த காணிக்கைங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்கவும்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களுக்கு அது நிலையான பயனை விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.